إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தொழுகையும் அதன் சட்டதிட்டங்களும் என்ற தலைப்பில் தொடராக ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த தொடரின் இது மூணாவது பகுதி. சென்ற பாடத்திலே இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். ஒருவருக்கு அச்சமான ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த அச்சத்துக்கு ஏற்றாற்போல் அல்லது பயங்களுக்கு ஏற்றாற்போல் எப்படியாவது சரி அவர் தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான் என்பதையும், அதேபோன்று ஒருவர் நோயாளியாக மாறிவிட்டால் அவரால் நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழ வேண்டும், உட்கார்ந்து அவரால் தொழ முடியவில்லை என்றால் படுத்து கொண்டாவது சரி அவர் தொழுகையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியையும் பார்த்தோம். அதே போல சிறு பிள்ளைகளுக்கு கூட தொழுகையை அவர்கள் 7 வயதாக ஆகிவிட்டால் தொழும்படி ஏவுங்கள், அதே பிள்ளைகள் 10 வயதாகியும் அவர்கள் தொழவில்லை என்றால் அதற்காக வேண்டி அவர்களுக்கு அடியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியையும் சென்ற பாடத்திலே நாம் பார்த்தோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி மரண வேளையில் அந்த மரண வேதனைகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய உம்மத்துக்கு வசியத்து செய்த மிக முக்கியமான விடயங்களிலே ஒன்று தொழுகை என்கின்ற செய்தியையும் சென்ற பாடத்திலே நாம் பார்த்தோம். அதே போன்று தொழுகை என்பது வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்துக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு விடயம் அல்ல, அது முன்னர் உள்ள நபிமார்களுக்கும் அந்த உம்மத்தினருக்கும் ஏவப்பட்ட ஒரு விடயம் போன்ற விஷயங்களை சென்ற பாடங்களிலே நாம் அவதானித்தோம். இன்றும் அந்த தொழுகையினுடைய ஒரு சில சிறப்புகளையும் அதனுடைய பிரயோஜனங்களையும் பற்றி நாங்கள் அறிய இருக்கிறோம். தொழுகையை பொறுத்தவரையில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே இந்த தொழுகையின் மூலமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 233வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அஸ்ஸலவாத்துல் கம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்அஹ் கஃபாராத்துன் லிமா பைனஹுன்ன, 5 நேர தொழுகைகளும் அதேபோன்று ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரைக்கும் உள்ள அந்த ஜும்மாக்களும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய தந்த குற்றங்களாக பரிகாரங்களாக அமைகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே ஒருவர் வார வாரம் ஜும்மாக்களிலே சரியாக அதற்குரிய உரிமைகளோடு கலந்து கொள்வதோடு அதே போன்று 5 நேர தொழுகைகளையும் அதற்குரிய உரிமைகளோடு அதற்குரிய ஹக்குகளோடு அந்த தொழுகையை நிறைவேற்றினால் அவைகளெல்லாம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அம்சங்களாக காணப்படுகின்றன. அதேபோன்று சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 228வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் இம்ரைன் முஸ்லிமின் தஹ்லுருஹு சலாத்துன் மக்தூபா, யாராவது ஒரு முஸ்லிம் அவருக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகை அவரை வந்தடைகிறது. பயுஹ்சினு உதுஅஹா, அதனுடைய உதுவை அவர் அழகாக செய்கிறார். வஹுஷூஅஹா, அந்த தொழுகையிலே பயபக்தியோடு அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார். வருக்குஅஹா, அந்த தொழுகையிலே செய்ய வேண்டிய ருக்குஅவை சரியாக கவனித்து அந்த ருக்குஐ நிறைவேற்றுகின்றார் என்றால், இல்லா கானத் கஃபாரத்தன் லிமா கபலஹா மின துனூப், இதற்கு முன்னால் அவர் செய்த அந்த குற்றங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக அது அமைந்து விடுகிறது. மாலம் யுத்தி கபீரத்தன், அவர் பெரிய பாவத்தை செய்யாமல் இருந்தால், வதாலிக்க தஹர குல்லஹு, இந்த சிறப்பு முழு காலமும் கிடைக்கிறது என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே ஒரு முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அடியானை பொறுத்தவரையில் அவருடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், எந்த ஒரு ஃபர்லான தொழுகையும் அவர் தவறவிடக்கூடாது. அந்த தொழுகை சமூகம் அளிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஆரம்ப நேரத்திலேயே அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அந்த முயற்சியிலே அந்த முஸ்லிம் அவர் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தோழர்கள் வந்து அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்ன என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், அஸ்ஸலாத்து அலா அவ்வலி வக்திஹா, தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே நிறைவேற்றுவது மிகவும் சிறப்பானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் தொழுகையினுடைய நேரம் ஆகிவிட்டால் அவருக்கு அந்த தொழுகையை நிறைவேற்றும் வரைக்கும் அவருக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த தொழுகையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது எப்படியாவது சரி, அது பயணம் போனாலும் சரி, அல்லது வேறு சில வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி, தொழுகையினுடைய நேரம் ஆகிவிட்டால் அவருடைய தலையாய கடமை, அவருடைய முழு சிந்தனையும் அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலே தான் இருக்க வேண்டும். அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது அவரிடத்திலே காணப்பட வேண்டிய அம்சங்கள் உது சீராக இருக்க வேண்டும். எப்படி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுவை கற்றுக் கொடுத்தார்களோ அதே போன்ற அமைப்பிலே அவருடைய உது காணப்பட வேண்டும். அது அல்லாமல் மதுஹபுகளை பின்பற்றி அல்லது இமாம்களை பின்பற்றி அவர்கள் எந்த அமைப்பிலே உதுவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த அமைப்பிலே எங்களுடைய உதுவை அமைக்க வேண்டும் என்பது மார்க்கத்திலே கிடையாது. அது பிழையிலே கொண்டு போய் விட்டுவிடும். நாங்கள் செய்ய வேண்டியது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய வழிகாட்டி. அந்த வழிகாட்டி எங்களுக்கு எப்படி அந்த உதுவை செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்களோ அதே அமைப்பிலே அந்த உதுவை நாங்கள் அழகாக நிறைவேற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடரக்கூடிய எங்களுடைய பாடங்களிலே இந்த உதுவை எப்படி நாம் சரியாக நிறைவேற்றுவது, அதனுடைய அம்சங்கள் என்ன, அந்த உதுவை முறிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, இவைகளை எல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். என்றாலும் நமக்கு தெரிந்த வரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே அந்த உது எப்படி எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ அதே அடிப்படையிலே கவனத்தோடு அழகான முறையிலே அந்த உதுவை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது ஹுஷூ என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹுஷூ என்று சொன்னால் அந்த தொழுகையிலே ஒரு பக்தி காணப்பட வேண்டும். ஒரு அல்லாஹினுடைய ஒரு அச்சம், ஒரு உணர்வு, உயிரோட்டமான ஒரு தொழுகையாக எங்களுடைய தொழுகை இருக்க வேண்டும். நாம் வெறுமனே வேறு வேறு சிந்தனைகளில் தொழுகையிலே காலை எப்படி வைக்கிறோம், கையை எப்படி வைக்கிறோம், தக்பீர் எப்படி கட்டுகிறோம், எங்களுடைய ருக்கு எப்படி இருக்கிறது, எங்களுடைய சுஜூத் எப்படி இருக்கிறது, இது உண்மையிலே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அதே அமைப்பிலே இருக்கிறதா அல்லது வேறு விதமாக இருக்கிறதா, அதிலே நான் கவனம் செலுத்துகிறேனா அல்லது கவனம் செலுத்தாமல் இருக்கிறேனா, இவை போன்ற எல்லா அம்சங்களிலும் நாங்கள் கவனத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது எங்களுடைய சிந்தனைகளை அங்கும் இங்கும் அலைய விடாமல் எங்களுடைய ஒவ்வொரு செய்கைகளிலும் அந்த தொழுகையினுடைய அம்சங்களிலேதான் நாங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அதே போன்று தொழுகையிலே நாம் அல்லாஹை நோக்கி வந்துவிட்டால் எங்களுக்கு முன்னால் எங்களை படைத்த அகிலங்களின் ரப்பாகிய அல்லாஹ் இருக்கிறான். அவன் எங்களோடு பேசுகிறான். அவனுக்கு முன்னால் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படி நிற்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே சேட்டைகள் செய்து கொண்டிருக்காமல், பொடுபோக்குகள் செய்யாமல், கவனஹீனமாக அந்த தொழுகைகளை நாங்கள் நிறைவேற்றாமல், அந்த பக்தியோடு அச்சத்தோடு அல்லாஹுக்கு முன்னால் நின்று கொண்டு நான் இந்த தொழுகையை நிறைவேற்றுகிறேன், என்னை படைத்த ரப்போடு நான் இந்த தொழுகையிலே பேசுகிறேன் என்ற அந்த உணர்வோடு அந்த தொழுகைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா உண்மையான அந்த விசுவாசிகளை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அந்த உண்மையான விசுவாசிகள் எப்படியானவர்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய தொழுகையை பயபக்தியோடு அச்சத்தோடு நல்ல கவனத்தோடு உயிரோட்டமாக அந்த தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா சொன்னார். அதே போன்று எங்களுடைய ருக்கு அமைப்புகள், சுஜூத அமைப்புகள் எல்லாம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்களோ அதே போன்றுதான் அது இருக்க வேண்டும். அது இல்லாமல் ஒரு கவனீனமாக அந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றினால் அது எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு கஃபாராவாக அது அமையாது, பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு தொழுகையாக அது அமையாது. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் மேலே சொன்ன இந்த நிபந்தனைகள் எல்லாம் தொழுகைக்கு சரியாக இருக்க வேண்டும். அழகான தொழுகை, அழகான உளு, பயபக்தியோடு அந்த தொழுகை, ஓதக்கூடிய அந்த அம்சங்களிலே ஒரு கவனம், இந்த கவனங்களோடு பக்தியோடு இந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அவருக்கு அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இந்த பாக்கியம் ஒரு முஸ்லிமுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 5 தடவை அல்லாஹு தஆலா தரும். 5 வேளை இந்த பாக்கியத்தை நாங்கள் அடைகிறோம். ஆனால் எங்களிலே மக்களிலே அதிகமானவர்கள் இதனை பாக்கியமாக கருதுவதில்லை, இதனை ஒரு வாய்ப்பாக கருதுவதில்லை. தங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு அம்சமாக அவர்கள் தொழுகையை கருதுவதில்லை. மாறாக அந்த தொழுகை வேளையிலும் பாவங்களிலே ஈடுபடுவதற்குத்தான் முயற்சி செய்கிறார்களே ஒழிய இன்னும் இன்னும் தங்களை பிழையான வழியிலே இட்டுச் செல்லக்கூடிய அம்சங்களிலேதான் இன்று மக்கள் ஈடுபடுகிறார்களே ஒழிய அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்பையும் உணர்வதற்கு மறுக்கிறார். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசியை பொறுத்தவரையில் அவர்கள் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். இதன் மூலமாக சிறு பாவங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறார். ஆனால் பெரும் பாவங்கள் என்று ஒன்று இருக்கிறது, அந்த பெரும் பாவங்களை இதன் மூலமாக தொழுகையின் மூலமாக அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அந்த பெரும் பாவங்களை அந்த மனிதன் விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி அவன் மன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இப்படி ஒரு பெரும் பாவத்தை நான் செய்துவிட்டேன், நான் இதற்கு பிறகு அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், அது குஃப்ரோ அல்லது ஷிருக்கோ அல்லது அது அல்லாத பெரும் பாவங்களோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும். இந்த தொழுகைகளை சரியாக நிறைவேற்றுவதன் மூலமாக ஒருவருடைய பெரும் பாவம் மன்னிக்கப்படுவது என்பது கிடையாது. அவர்கள் அதனை முழுவதும் விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி மன்னிப்பு கேட்டு தௌபா செய்தால்தான் அந்த பெரும் பாவங்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அதே போன்று பகிரங்கமான பாவங்கள் என்று ஒரு பாவம் இருக்கிறது. பகிரங்கமான பாவங்கள் என்றால் வெறுமனே எங்களோடு முடியக்கூடிய பாவம் அல்ல. அந்த பாவங்கள் எங்களையும் ஒரு பிழையான ஒரு அமைப்பிலே காட்டுவதோடு ஏனைய மக்களுக்கும் அந்த பாவங்களின்பால் தூண்டுவதோடு இன்ன பிற மக்களுக்கு இவருடைய பாவத்தின் காரணமாக அவர் இருக்கக்கூடிய அந்த ஜமாஅத்தையும் அவர் இருக்கக்கூடிய அமைப்பையும் அந்த அமைப்பினுடைய தலைவரையும் குறை சொல்லக்கூடிய அமைப்பிலே அவர்களுடைய அந்த பாவங்கள் காணப்படும். பாவங்களை பகிரங்கமாக செய்வது, அல்லாஹுடைய அச்சமின்றி அந்த பாவங்களை வெளியிடங்களிலே செய்வது, அதை ஏனைய மக்கள் பார்ப்பது, அவர்கள் இஸ்லாத்தை கேவலமாக கதைப்பது அல்லது அந்த மனிதரை பற்றி பிழையான எண்ணங்களை வைப்பது, இந்த பகிரங்கமான பாவங்களை பொறுத்தவரையில் இது பகிரங்கமாக அல்லாஹுடைய வரம்புகளை கிழிக்கக்கூடிய அம்சங்கள். இந்த பகிரங்க குற்றங்களை பொறுத்தவரையிலும் அல்லாஹு தஆலா அதனை மன்னிப்பதில்லை. அந்த குற்றத்திலிருந்து ஒரு மனிதன் முழுவதும் மீண்டு அல்லாவிடத்திலே தௌபா செய்தால்தான் அவருக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கும். எனவே இந்த தொழுகைகளின் மூலமாக எங்களுடைய சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு உதாரணத்தின் மூலமாக எங்களுக்கு சொன்னார்கள். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே 528வது இலக்கத்திலே